ஐந்து கடற்கரை யானை மகத்தரை என்று நன்றி மகந்தானே, ஞான பொழுதுதானே, குந்தியில் வைத்து அடி போட்டிருந்தேன், விழுக்கி துணை திருவன் மரப்பாதங்கள் இமைகுன்றா ஒழுக்கி துணை முருகாயன் நாமங்கள் ஒன்று செய்த வழுக்கி துணை அவன் பன்னிரோடு பயந்ததனை வழுக்கி துணை வலிமேதன் செங்கோடன் மையோரமே விழுக்கேறு அபிராம வல்லைக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நஞ்சுண்டு எமக்கா வழிகிடக்க வழிக்கே சுழற்றுடைய பாவங்களை செய்து மாடலக குடிக்கே எழுந்தோம் கைவரமோடு என்ன கூட்டுகிறீர்கள் எல்லாம் வல்ல இறைஞரும் ஞாயிற்றுக்கிழமையோடும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இன்றைக்கு அதில் 47வது நாயனார் ஐயடிகள் காணப்படுவோம் என்கின்ற நாயனார், 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 பேர். இதில் நாம இன்றைக்கு 47வது நாயனார் ஐயடிகள் காணப்படுவோம் என்கின்ற நாயனார். கோயில் அமைப்ப சிறப்பா செய்தவர்கள் பல்லவர்கள், அந்த அரச பரம்பரையிலே வந்தவர் காணப்படுவோம் என்கின்ற ஐயடிகள் காணப்படுவோம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாயனார். இந்த நாயனாரியுடைய புராணத்தை செவிமடுத்தால் நல்ல கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நன்று ஸ்ரீகாந்த் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, சொல்வளம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு. ஆமா, அப்போ பேச்சாளர்கள் இந்த நாயனாரை வணங்க வேண்டும். இந்த நாயனாரை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு பேச்சாளராக நான் நினைச்சு பார்த்தேன், எங்க சிறப்பு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய மேடு. என் பேச்சுக்காக அமைக்கப்பட்ட மேடை இல்லை இது. ஐயடிகள் காணவர்களோ நாயனாரை பற்றி பேசுகிறோம், அது சிறப்பானது, அதனால் அமைக்கப்படுது. நீங்க உடனே நமக்கு ஏதாவது ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா நம்மளோட விஷயத்தால நமக்கு சிறப்பு கிடைக்குதுன்னு எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற தண்டனைக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? நம்மோட தவறான செயல்பாடுகள். சரி, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கெல்லாம் யார் காரணம்? ஈஸ்வரோட அளவற்ற கருணை, ஈஸ்வரோட அளவற்ற கருணை காரணமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய அறியாமையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் தான். ஐயடிகள் காணவர்கள் என்கின்ற நாயனாரை பற்றி சிந்தித்தால் நல்ல பேச்சு வளம் கிடைக்கும், நல்ல எழுத்து வளம் கிடைக்கும். பல ஊர்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வரக்கூடிய சிறப்பு இல்ல. நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த ஊர்ல சுவாமி இப்படி இருக்காரு, இந்த ஊர்ல சுவாமி இப்படி இருக்கிறாரு, அங்க நந்தி வாசலை பார்த்த இருக்கும், நந்தி கிழக்க இருக்கும், நந்தி மேற்க இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அந்த சிறப்பெல்லாம் பார்த்து தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அனைத்தும் ஐயடிகள் காணவர்கள் என்கின்ற நாயனாரை சிந்தித்தால் கிடைக்கும். ஐயடிகள் காணவர்கள் என்கின்ற நாயனாரை சிந்தித்தால் ஏறத்தாழ் 24 தலங்களுக்கு சென்று தரிசித்த பலன் கிடைக்கும். என்னதிமா பண்ணிருக்கிறாரு, ஒவ்வொரு ஊருக்கா போய் ஞானசமுத்திரமும் அதிகம் பாடியிருக்கிறாரு, மாணிக்க வாசகரும் அதிகம் பாடியிருக்கிறாரு, சுந்தரரும் அதிகம் பாடியிருக்கிறார், நாமக்கரசரும் அதிகம் பாடியிருக்கிறார் ஒவ்வொரு ஊருக்கும் போய். ஆனா இவர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் வெண்பா எழுதியிருக்கிறார். வெண்பா எழுதுதல்ன்றது ரொம்ப கடினமான ஒன்று. அவை சொல்வா, காசிலையில் பிள்ளை கவிக்கு அம்புலி புரியாம், பேசு உலாவின் பெருமை புரி, ஆசு வல்லவர்க்கு வண்ணம் புரியாம், மற்றெல்லா புலவர்க்கும் வெண்பா புரி அப்படின்னு. பிள்ளைக்கவி எழுதணும்னா காசிரியர் பிள்ளைக்கவிக்கு அம்புலி புரியா, அம்புலி பருவம் எழுதுவது ரொம்ப கடினம். பிள்ளை தமிழ்ல அம்புலி பருவம் எழுதுவது ரொம்ப ரொம்ப கடினம். உலாவத பெதுமை பருவத்து பெண், 6 வகையான மங்கை வளர்ந்தை அறிவை தெரிவை பேதை பெருமை பேரிடம் பெண் என்கின்ற பருவத்துல இந்த பேதை பருவத்து பெதுமை பருவத்து பெண்ணை பற்றி எழுதுவதும் அவள் எவ்வாறு ஆசை கொள்வாள் இறைவனின் மீது என்று சொல்வதும் கொஞ்சம் கடினமான ஒன்று. காசினியில் பிள்ளை கவிக்கு அம்புலி புரியாம், பேசுவதாவின் பெரும்பை புலி, ஆசுவதற்கு வண்ணம் புரியாம், பாடுன்னு சொன்ன உடனே பாடக்கூடிய கவிஞராக இருந்தாலும் கூட வண்ணம் எழுதணும்னு சொன்னா அது கொஞ்சம் கடினம். சரி, எல்லா புலவருக்கும் கஷ்டமானது எது? வெண்பா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெண்பாத நீங்க எல்லாரும் வெண்பா எழுதுறேன் வெண்பா எழுதுறேன்னு உட்கார்ந்துருவாங்க. ஆனால் தலை தட்டிவிடும், தலை தட்டிவிடும். அந்த தலை தட்டாமல் இருப்பதற்கு பெயர் அழகாக எழுதக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்களின் பேர் பகைமுறிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணி வெண்பாங்கிற இலக்கணத்துக்குள்ள அமைத்து விடுவார்கள். வெண்பாங்கிற இலக்கணத்துக்குள்ள செய்முறை அமைப்பார்கள். அதற்கு பேர் பகைமுறியின் பேர். கொஞ்சம் கடினமானது நான் சொன்ன கதை. இந்த செய்தி வந்து தமிழ் அறிந்தவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒன்று. அந்த வெண்பாவை இவர் எழுதியிருக்கிறார். 24 தலங்களுக்கு சென்று எழுதியிருக்கிறார். அது 22 தலங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 10 பாடலும் 23 பாடலும் தலம் குறிக்கப்படலை, ஏதோ ஒரு தலம் அப்படின்னு நம்ம அதை பொருள் கொள்றாங்க. இதுல நாம இன்னைக்கு அவரை பற்றிய கதையை பார்த்துட்டு 24 பாடல் இருந்து 3 கஷேத்திர வெண்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறோம். 3 தலத்தை சொல்லிடுறேன். தில்லை, சிதம்பரம் முதல் பாடல். அடுத்தது 5 பாடல் திருவாரூர். 12 பாடல் நம்ம திருமயில். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த 3 பாட்டையும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, சிந்திக்கிறதுக்கான காரணம் இருக்கு. தில்லைன்னு சொன்னா துன்பம்லாம் இல்லை இல்லைன்னு இல்லை இல்லை என சொல்ல வல்வினை இல்லை இல்லை என ஓடும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்கு. தில்லை 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 தில்லைன்னு சொன்னா வல்வினை இல்லை 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 என ஓடும். தில்லைய சொன்னீங்கனாலே இல்லைன்னு பொருள் வரும். நான் கண்டது இல்லை, புரிச்சீங்கன்னா நான் கண்டது இல்லை, நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை, நான் எதை பார்க்கல எதை காணல, நான் துன்பத்தை கண்டதில்லை, நான் துயரங்களை பார்த்ததில்லை. தில்லைன்னு சொன்னா வல்லிய வினைகள் ஓடி போகும். தில்லை தில்லைன்னு சொன்னா துன்பம் போகும்ன்றதுக்காக தில்லை தலம் முதல் பாடல். திருவாரூரை பிறக்க ஒப்பி, அதை விட அந்த பாட்டுல மனித வாழ்வை பற்றி பேசுகிறார் ஐயடிகள் காணவர்கள். அதனால அந்த பாட்டு, ஏன்னா செல்வ மாதிரியான மனிதர் ஒரு செய்தியை சொல்லிடுவார். இதை பதிவு செய்து யூடியூப்ல அனுப்பிட்டு இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லுவார், சார் நீங்க திருவாரூரை பேசுவது போல மற்ற ஊரை பேசுறது இல்லை சார், அது நீங்க பிறந்த ஊருங்கிறதுனால ஒரு பாசம் கூடுதலா இருக்கும் போது இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பாடல்ல நீங்க எடுத்ததுக்கான காரணம் ஐயடிகள் காணவர்களும் அழகாக அமைத்திருக்கிறார் என்பதற்காக எடுத்திருக்கிறேன் என்பதை சொல்லி நம்ம ஊர் தரம் நாம எந்த தளத்துல நின்று பேசுறோமோ அந்த தளத்தை இறைவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக கற்பகத்தையும் கபாலியையும் எடுத்திருக்கிறோம் என்பதை கடவுளாக சொல்லி பல்லவ அரச பரம்பரையிலே நல்லவர் ஐயடிகள் காணப்படுவோம் என்கின்ற அரசர். மையடிகள் பல்லவர் தம் குலமரபின் வழி தோன்றி, பல்லவர் குலத்திலே வழியிலே தோன்றி, வெய்ய கலியும் பகையும் மிகை மொழியும் வகை அடக்கி. இந்த கலிபத்துல பகை அதிகமா இருக்கு. நல்லவங்களா இருந்தா கூட அவங்களுக்கும் பகைவர்கள் இருப்பாரு. சார் நான் நல்லதுதான் சார் சொல்றேன், ஆனா அவங்க கேட்க மாட்டான், உங்களை பகைவனா பார்ப்போம். ஆனா கெட்டது சொன்னீங்கன்னு வைங்க, உங்களை நண்பர்களாக பார்ப்பாங்க. வரியா சினிமாவுக்கு போலாமா விளையாடலாமா, ஏ அவன் என் ஃப்ரெண்டுமா. வரியா கோயிலுக்கு போறான், அவன் கறக்குறான் எப்பப்ப கோயிலே சொல்லிட்டு. ஆனா கலிபத்துல பகை அதிகமா இருக்கும். என்ன பகை இருக்கும் தெரியுமா, உட்பகை அதிகமா இருக்கும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோம் பாருங்க அப்படிங்கிற இந்த பொறாமை குணம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இருக்கும். கலியும் பகையும் மிகை மொழியும் வகை, இதனுடைய துன்பங்கள் அழிந்து போகின்ற வகையில் அடக்கி செய்ய சடையார் சைவ திருநெறியார் அரசு அளிப்பார். சைவ நெறியால் அரசு அளிப்பார். என்ன சைவ நெறி, எல்லாரும் சைவ நெறினா திருநீரு பூசுவது சைவ நெறி, கோயிலை வளம் வருவது சைவ நெறி, ஓம் நமச்சிவாய என சிந்தித்திருப்பது சைவ நெறி என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பா இருக்கிறதுக்கு பேர் சைவ நெறி. அதனாலதான் நம்ம கோயில் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அன்பே சிவம். கேட்டிருந்தாங்க செயல்படணும்ல, செயல்படணும்ல, போன பேசிட்டு போறேன். அன்பா இருக்கணும், அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாய் யாரும் அமர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாருக்கும் அன்பா இருக்கணும்ங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போறேன். என்னோட செருப்புல ஏதோ பிசு பிசுன்னு சக்கரை பொங்கலோ இல்ல புரியோதரையோ இல்ல பொங்கலோ சுத்தி இருக்குது, நான் காலில் மாட்டேன், எனக்கு என்னுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு நினைச்சேன். நான் என்ன சொல்றேன், மற்றவர்களையும் விட்டுருங்க, நான் என்ன சொல்றேன், எப்படி இருக்கும்? கோயிலுக்கு வந்தா இந்த இடத்த கூடவா அசிங்கம் பண்ணுவாங்க, இல்ல கோயில குப்பை போடவே கூடாதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. கோயில குப்பை போட்டா அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து விடுவோம். கோயில போடுற ஒவ்வொரு குப்பையும் நம்ம வாழ்க்கையில தடைக்கெல்லாம் வந்து நின்றுவோம். அதனால கோயில குப்பையே போடக்கூடாது. ரெண்டாவது, கோயில மற்ற வார்த்தைகளை பேசவே கூடாது. பேசினா என்ன நடக்கும், வீட்டுல சண்டை வரும். அவ்வளவு, யார் வீட்டுலாம் சண்டை வருதுன்னு பாருங்க. அவர்கள் கோயிலுக்கு வந்து வேறு வேறு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் இல்லத்திலே சண்டை வரும். ஏன்னா ஒருத்தர் வார்த்தையை ஒருத்தர் புரிஞ்சுக்கல. அதாவது வாரலே என்ன, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல, நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கலன்னா சண்டை வரும். அதனால இந்த கோயில்ல 33 கோடி தேவர்கள் தரிசனம் செய்வதற்காக வந்து அவர்கள் பேசிக்கிட்டு போறாங்க. எதை பேசிக்கிட்டு போறாங்க, நம்மள மாதிரி ஊர்க்கதை இல்ல, குடும்ப கதை இல்ல, அவர்கள் திருக்கைலாயத்து நிகழ்வுகளையும் பேசிச் சேர்ந்தார்கள். இன்றைக்கு சிவபெருமான் எப்படி இருந்தார், இன்றைக்கு யார் யார் எல்லாம் வந்தார், அதை ஒன்பதாம் திருமுறையில சொல்லவே சொல்லுவாங்க. ஆறார் வந்தனர் அமர் விழாத்திடை, யாரெல்லாம் வந்தாங்க இன்னைக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு போவாங்க. அந்த நேரத்துல நாம எங்க வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்ல, வந்தாங்களா வரலையா, போனாங்களா போகலையா, யார் என்ன வெஞ்சாங்க, யார் என்ன வெயில, யார் என்னை பாராட்டினாங்க, இந்த ஊர் கதையை பேசுறதுல அதுதான் வீடு இருக்க சந்தோஷமா அங்கேயே உட்காந்து பேசிடலாம. அதுக்கு எதுக்கு காதால இங்கே வரணும்? இறைவனிடத்தில் வந்து இறைவனோடு பேசினால் நம்முடைய துன்பங்கள் கரையும். இறைவன் திரு ஆலயத்துக்கு வந்துட்டு இறைவனோடு நம்முடைய துன்பங்களை பேசினால் நம்முடைய துன்பங்கள் கரைந்து போகும். செய்ய சடையார் சைவ திருநதியார் அரசளிப்பார், ரொம்ப அன்பா இருப்பார். எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று, அதுவும் அரசராக இருக்கிறவரு அன்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழுக்காது. வீட்டுல தலைவரா இருக்கிறவரு அப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும். எங்க பணிபுரத்துக்கு ஒரு முதல்வர் வந்தார், முதல்வர் தலைமை ஆசிரியர், அவரு பிரின்சிபல். அவங்க வந்தாங்க, அவங்க பேசிக்கலி ரொம்ப நல்லவங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி கையை பின்னால கட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. என்ன இந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, பசங்க எல்லாமும் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் எல்லாமும் சொல்லுவாங்க. அவங்க பணி ஓய்வு பெற அனுப்பி சொல்றாங்க, இன்னைக்கு நான் இந்த முகமூடிய கைதி வச்சுக்கேன், இனிமே போட்டுக்க வேணாம். இயல்புல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ஜாய்ஃபுல் பர்சன். இயல்புல நான் வந்து ஜாய்ஃபுல் பர்சன். ஆனா ஒரு பிரின்சிபலா, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரா, ஒரு வகுப்பினுடைய ஆசிரியரா மகிழ்ச்சியா அப்படின்னு முடியாது. சிரிச்சுக்கிட்டே ஏன் தம்பி வீட்டு பாடம் எழுதியா, ஓகே நாளைக்கு எழுதி வந்துறியா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் எழுதவில்லை என்று கொஞ்சம் கண்டிப்பா தான் கேட்கணும். ஏன் கோபமா பேசுற அப்படி கண்டிப்பா தான் கேட்கணும். கோபமா கணவன் பேசும்போதோ மனைவி பேசுகிற போதோ ஏன் இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு கேட்கணும். அன்புதான சிவத்தன்மை, ஏன் நீ கோபப்படுற அப்படின்னு கேட்கணும். அரச நெறியில் இருக்கின்றவர் சைவ நெறியாகிய அன்பு நெறியிலே அரசினை அளித்தார். ஐயடிகள் நீதியார் அடிப்படுத்தும் செங்கோலம். அன்பா இருந்தாலும் நீதி தவறுவது இல்லை. சில பேர் அன்பா இருக்கிறேங்கிறதுக்காக நீதி தவறி விடுவார்கள். நீதி தவறுவது மரபு கிடையாது. நீதினா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னை பெற்றிருந்த தாய் தந்தையர் என்னை காப்பாற்றினார்கள், அது நீதி. அது வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி. நன்றினா தெரியுமா, நன்மை. என்ன எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த உலகத்துல முன்னால பையன் இருக்கிறதுக்கான வேலையெல்லாம் அப்பா செய்யணும். நான் வந்துட்டேன், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அது நன்றின்னு சொல்லல. பையன் இப்போ உதவி தான் செய்யறான், யாருக்கு செய்யறான், அப்பாவுக்கு செய்யறான். என்ன வேலை, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஏ உங்க அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணி இவனை பெற்றிருக்காருயா, அவர் அப்படி இருந்தா கூட இவன் நல்ல வழியில இருக்கிறான், நேர்மையான வழியில இருக்கிறான், நியாயம் தவறாமல் இருக்கிறான்னு சொல்வது போல மகன் இருக்கணும். தந்தை மகற்காற்றும் நன்றி, நன்மையை செய்யணும். ஆனா மகன் தந்தை காக்கும் நன்றி இல்லை இருக்கணும், நன்றி கடப்பாடு தானே இல்ல. மகன் தந்தை காக்கும் உதவி என்கின்ற ஒரு வார்த்தையை வள்ளுவர் பிறந்தவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். நீதி நெருப்படி வாழணும், நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார் மன்னவரும் பணி செய்ய வளர்நூல் தென்தமிழ் முகதாம் பண்ணு தலைப்பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி. இனிமே ஒரு சிறப்பு உண்டு, சாதாரண மனிதர்கள் அரசாட்சி செய்வதை காட்டிலும் கவிஞர்கள் அரசாண்டால் நல்லா இருக்கும், தேசம் சுபிக்ஷமா இருக்கும், வீடு பெண் அரசாண்டால் நல்லா இருக்கும், வீட்டினுடைய ஆட்சி பொறுப்பு பெண்ணிடத்தில் இருக்கவன், தேசத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவித்துவத்தோடு இருக்கவன். உடனே கவித்துவம் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் ஆளுநர்கள் இல்லை, அரசாட்சி யாரும் செய்யலாம், ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் கவித்துவமும் கூடினால் அழகாக இருக்கும் அவ்வளவுதான். ஆனா தேசம் கவித்துவத்தோடு இருக்கின்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும், வீடு பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். வீட்டினுடைய அரசாட்சி யார் இருக்கின்ற மட்டும்தான் பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏன் ஆண்கள் இருந்தால் செல்லுபடியாகாதா? செல்லுபடியாகும், மேல வராது, வளரணும். எங்க வீடு செல்வம் வளரணும் சார், நல்லதுக்கு கொஞ்சமா செலவு பண்ணுவோம், கெட்டதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். ஆனா பெண்களிடத்தில் பணம் இருந்தால் அவர்கள் நல்லதுக்கு அதிகமாகவும் கெட்டதுக்கு கொஞ்சமாகவும் செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்டைய மரபு, இதெல்லாம் பண்டைய மரபு, இன்னைக்கு அப்படி இருக்காங்க என்ன கேட்கக்கூடாது, இதெல்லாம் பண்டைய மரபு. மன்னவரும் பணி செய்ய வளர்ந்து தமிழ் முதலாம் பண்ணு தலைப்பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி. இன்னல் என இகழ்ந்த அதனை எழுப்பு மரம் மேல் எழுச்சி நன்மை நெறி திருத்தொன்று நயந்தளிப்பார். அந்த மணிய பூஜை முடிஞ்ச உடனே சரியா அடிச்சது, ஏன்னா எனக்கு ஒரு சின்ன அங்க மணி அடிச்ச உடனே உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள மணி ஓசை கேட்ட உடனே இந்த மணியை ஒழித்து விடுவார்களே என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் என்னுடைய அடுத்த வரி வந்து நன்மை நெறி திருத்தொன்று நெறி, திருத்தொன்று புரிகின்ற நெறி தான் நல்ல நெறி. வேறு வேறு நெறிகளை காட்டிலும் பாடுறதை காட்டிலும் பேசுறதை காட்டிலும் கோயில தொட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா உயர்வா இருப்பீங்க, உயர்வா இருப்பீங்க. நண்பர் ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன், அவரை நான் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன விளக்கு வாங்கறதுக்கு காசு இல்லை. அப்படியா, சரி பரவாயில்ல, இந்த விளக்கு வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அதை சுத்தம் பண்ணுங்க. சரி, காலையில வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இவர் போவார். திரும்பவும் இரவு அரஞ்சாமத்து போது வந்து எல்லாரும் எரித்து அணைந்து போயிருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு திரும்பவும் தொடச்சு வச்சுட்டு போவார். ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எப்பவாவது வரைச்சு எல்லாம் பார்ப்பேன். இரண்டு மூணு முறை பார்த்தேன், விளக்கு ஏற்றுங்கிற புண்ணியத்தை காட்டிலும் இப்படி தொண்டு செய்கின்ற புண்ணியம் ரொம்ப உயர்ந்தது. செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தினமும் ஒரு மாசமா காணும் ஆளு, ஒரு மாசமா ஒரு மனிதரை காணும், நம்ம வந்தா பார்ப்போமே, ஒரு நாள் நாம வரதுக்கு முன்னாலே பண்ணி வச்சுட்டு போயிடறாரு பார்த்தா அப்படி ஒன்றும் கிளீனாகவும் இல்லை. ஓஹோ, அவர் என்ன போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தொலைபேசி அழைப்பு, எண் வந்து வெளிநாட்டு எண். எடுத்து வணக்கம் சுந்தரராவ, சார் நான் வெளிநாடு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த விதமான பணமும் இல்லை கையில், என்னை தேர்ந்தெடுத்த நிர்வாகமே பணம் போட்டு என்னை அழைச்சிக்கிட்டு வந்துருச்சு, திருக்கோவில தொண்டு செஞ்சா கையில 10 பைசா இல்லைன்னா கூட வெளிநாட்டுக்கு வேலைக்கு கிடைக்குங்கிறத உங்க தொண்டின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். தொண்டு நெறி உயர்ந்த நெறி, இது சொல்லிருக்கேன். அவர் எப்பவாது பார்த்தா அவர் சொல்லுவார், நீங்க சொல்றீங்களா, சொற்படி உள்ள சொல்றீங்களா அப்படின்னு. நான் பெயர் குறிப்பிடாமல் உங்கள் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பிரபோஷ நேரத்தில் இங்க வைத்த வழிபாடுகள்ல ஏறத்தாழ 80% நிறைவேறிடு, ஏறத்தாழ 80% நிறைவேறிடு. ஒவ்வொரு பிரபோஷமும் பேசிட்டு இருக்கோம், அந்த பிரபோஷத்தோடு வரக்கூடிய வழிபாடுகள்ல 80% நிறைவேறிடு. அவங்க வந்து சொல்றாங்க, சார் நான் 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த வழிபாட்டை வச்சேன், இந்த பிரார்த்தனையை வச்சேன், இது நிறைவேறிடுச்சு, நீங்க கொஞ்சம் இதை சொல்லிடுங்க. நான் சிலதே சொல்றேன், சிலதே சொல்றதில்லை, ஏன்னா அது வந்து இது ஒரு செல்ஃப் கிரௌண்டிங் கிடையாது, இது சுய தம்பட்டம் கிடையாது, சுவாமியினுடைய அளவற்ற கருணை. இறைவனின் அளவற்ற கருணையினால் இங்கே வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் செவிமடுக்கப்பட்டு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. இப்ப யாருக்காவது கஷ்டம், யார்கிட்டயாவது போய் சொல்றதை விட நீங்க சுவாமி கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் உடனடியாக தீர்ந்துடும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, திக்கற்றவர்க்கு தெய்வமே. இப்ப நான் உங்களை கொஞ்சம் ஒழுங்கா இருந்தேன், நீங்க பண்றது தப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், என் பேர்ல கோபம் வந்துடும். ஓ நீ யாரையா என்ன சொல்றது, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஒழுங்க அப்படின்னு ஆயிடும். ஆனா இறைவன் இடத்துல ஐயா கொஞ்சம் அவங்களை சரி பண்ண இல்லையா, பெரியவங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்றதே அந்த உணர்வு அவங்களுக்கு கூட அப்படின்னா இறைவன் இடத்திலும் வேண்டலாம், இறைவன் இடத்திலும் வேண்டலாம். அப்பா அம்மா பேச்ச கேட்கணும், குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடு. ஆசிரியர் பேச்ச கேட்கணும், மாணவர்களுக்கு நல்ல புத்தியை கொடு. இது யாருக்கு, நான் போய் ஒரு பையனை கூப்பிட்டு என் பேச்ச கேட்டானா அதெல்லாம் போதும் வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ அடுத்து போயிருமா, நீ வேணா என்கிட்ட வா நான் சொல்லித்தரேன். நீ முதல்ல செல்போன் வாங்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் உனக்கு பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட கொண்டு வா நான் சொல்லித்தரேன். ஐபேட் வாங்கு உனக்கு தெரியாது, என்கிட்ட கொண்டு வா நான் சொல்லித்தரேன். கம்ப்யூட்டர் வாங்கு உனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட கொண்டு வா நான் சொல்லித்தரேன். ஆனா பாடம் படி அதெல்லாம் தேவையில்லை. வார்த்தை அழகா சொல்றாரு பையன் படிதான்னு சொல்றோம். அவன் சொன்னா சார் படிச்சவன் முன்னேறுவதை காட்டிலும் படிக்காதவர்கள் அதிகமா முன்னேறி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா ஷாக்கிங் நியூஸ் மேலு, ஷாக்கிங் நியூஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. படிச்சவன் முன்னேறுவதை காட்டிலும் படிக்காதவங்க அதிகமா முன்னேறி இருக்காங்கன்றாங்க. இது அடுத்த தலைமுறைக்கு விதைச்சிடவே விதைச்சிடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. படிக்கலன்னா நம்மை எல்லோரும் மரியாதை குறைவாக அழைப்பாங்க. படிக்கலன்னு சொன்னா இத குழந்தைகளுக்கு சொல்லிக்கோங்க, நீ மதிப்பா இருக்கணுமா, மற்றவர்கள் உன்னை மதிப்பா நடக்கணும்னா நீ படிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நான் படிக்காம நிறைய தொழில் செய்துட்டு இருந்தேன், அது நிறைய வருமானம் வருது. அப்ப ஒருத்தன் கேட்டான், நீ இதை சம்பாதிச்சு படிக்கிறியே ஏன் அப்படின்னா, படிச்சா எங்க ஐயா சொல்லுவாரு திட்டணும்னா கூட மரியாதையா தான் திட்டணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வகுப்புக்கு லேட்டா போயிட்டேன், எப்படி திட்ட முடியும், என்ன என்ன சார் நீங்க லேட்டா வரீங்களே சார், கொஞ்சம் டயத்துக்கு வந்துருங்க சார், எத்தனை சார் போடுறாரு பாருங்க. ஆனா ஒரு காய்கறி இருக்கிறவரோ இல்ல யாராவது படிக்காதவரோ ஒருத்தர் லேட்டா வந்தா, யோ நாளை வந்தாவா வரலாம் போறீங்க, யோகம் இறக்கிடு. அதனால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, படிப்பு என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, உன்னுடைய சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள நீ படிக்கவும், இல்லைன்னா உன்னை கண்டவங்களும் பேசிட்டு விழுவாங்க. கண்டவங்க வாயில விழாம இருக்கிறவங்கிறதுக்காக நீ படிக்கணும். அத குழந்தைகளுக்கு ரொம்ப நிதர்சனமா சொல்லுங்க, மதிப்பா டேய் வாடா அப்படிங்காம தம்பி வாங்க அப்படின்னு உன்னை சொல்லணும்னா, சார் வாங்க அப்படின்னு உன்னை சொல்லணும்னா நீ படிச்சாங்க, படிக்கலன்னா மரியாதை குறையும். அதனால குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க, பணம் பண்ணணும், எந்த படிப்பு படிச்சா பணம் கிடைக்கும், படிக்கிறேன்னா அதை விட நிறைய பணம் கிடைக்கும் அந்த பையனுக்கே தெரியும். ஆனா படிக்கிறேன்னா பின்னால மரியாதை கிடைக்கிறது. 35 வயது, 40 வயது, 50 வயது ஆகுற போது உங்கள் அனுபவமும் சேர்ந்து நிற்கும், பெருசு அப்படிமா. ஆனா ஒரு நீதிபதிய 90 வயசு ஆகட்டுமே அவர் நீதி அரசு ஜட்ஜிங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐங்க, ஒரு ஆசிரியர் அவர் தமிழ் ஆசிரியர் சொல்லுவாங்க, ஆங்கில ஆசிரியர் சொல்லுவாங்க. ஆனா படிக்காத ஒருவருக்கு வயசாச்சுன்னா பெருசு யோசிச்சு பாருங்க, வயதான மரியாதையும் கூட தெரிந்து போகும். அதனால குழந்தைகளுக்கு நல்ல தெளிவா சொல்லுங்க, மரியாதை வேணும்னா படி. பணத்தால மதிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அது ரொம்ப குறுகிய வட்டம். பணத்தால் மதிக்கின்றவர்கள், பதவியால் மதிக்கப்படுகின்றவர்கள் ஒரு குறுகிய வட்டம். அது இன்னொன்று தெரியுங்களா, கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், பதவி இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, படிப்பு சாகர வரைக்கும் மதிப்பாங்க. இல்ல குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன், உன்னை நீ உயிரோடு இந்த பூமியில் நடமாடுகின்ற வரையிலும் உனக்கு மரியாதை கிடைக்கும், அதனால படி. படிப்பு சாதாரண விஷயம் இல்லை, அதனாலதான் அது வரமாட்டேன். யோசிச்சு பாருங்க, பணம் பண்றவங்க 40 வயசுல கூட பணம் பண்ணிடலாம், 60 வயசுக்கு அப்புறம் கூட பணம் பண்ணிடலாம், ஆனா இந்த சின்ன வயசுல படிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் வயதானதுக்கப்புறம் பள்ளி கொடுத்து போங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல சேருங்க, ஆனா அவர் மார்க் எடுக்கிறது எப்படின்னு வேணா கண்டுபிடிப்பாரே தவிர படிப்பு வராது. மார்க் எடுத்துடலாம், 40 மார்க் எடுத்துடலாம், எதை படிச்சா இது போன வருஷம் வந்த கொஸ்டின், இது முந்தின வருஷம் வந்த கொஸ்டின், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் வரும். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி கேன் கெயின் த மார்க், பட் ஹி காண்ட் கெயின் த நாலேஜ். அதனால மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருங்க, அறிவு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும்னா படி அப்படின்னு சொல்லி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆகினார். திருத்தொண்டு நெறிதான் உயர்ந்த நெறி. எப்படி மாணவர்களுக்கு படிச்சா சிறப்போ அது போல தொண்டர்களுக்கு சிவர் அடியார்களுக்கு தொண்டு புரிதல் தான் சிறப்பு. ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் நோக்க வச்சுவா சொல்ல முடியும், நாக்கு அடிக்கிற வெயில்ல வெந்து போச்சுன்னா வந்துருமா ஓம் நமச்சிவாயா? நான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கேன், உயிர் போற பருவத்துல வருமா? என்ன சுத்தி மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், மூதாதையர்கள் எல்லாம் நெழுவா சில பேர் வந்து நின்றுட்டு வந்துரு 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 எங்க எங்க எங்கன்னு கேட்டு நிற்பேன். ஓம் நமச்சிவாயன்னு வருமா? எங்க வரணும்? திரும்ப எங்க கிடைக்கும் பிறப்பு? அங்க சூடா காப்பி இருக்குமா? ஒரு பொருள்னு நெய் தோசை கிடைக்குமா? தெரியாது. நமக்கு அதனால மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் இறைவனின் திருநாமத்தை நாம் பழகிற ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி தொண்டு உரிமை புறக்கின்றார். சூழ் வேதை உலகின் கண் அண்டர்களால் அமர்ந்தருளும் ஆலயங்களாலையெல்லாம், இந்த கடல் சூழ்ந்து இந்த உலக பகுதிகளிலே இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்களில் எல்லாம் இறைவன் ஏன் எல்லா தலத்திலையும் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒரு சில பேர் ரொம்ப தெளிவா குழப்பிடுவாங்க. நம்ம கோயிலுக்கெல்லாம் வேணாம் சார், மனசுதான் எல்லாம். நீங்க வீட்டிலேயே இருந்து ஒழுங்கா இருந்தா நம்மால கோயிலுக்கு வந்தேன். நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு வந்தே ஒழுங்கா இருக்க முடியல, வீட்டுல ஒழுங்கா இருந்துருவோமா? யோசிச்சு பாருங்க, வீட்டுல நமக்கு உட்கார்ந்தாலே யார் என்ன சொன்னாலும் உன்னால சொன்னதெல்லாம் வந்து ரிமைண்டாரு. நீ தானே அன்னைக்கு என்ன திட்ட, அன்னைக்கு நீ சாப்பாடு போடுச்சா என்ன சொன்ன, ஏதோ சிந்தனை வந்து உள்ள போகுது. அதுக்காக என்ன பண்றோம், எதுக்கோ போனதை தூக்கி தூக்கி துவச்சு துவச்சு தோல்ல போட்டுக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிறோம். அது எங்கே முடிஞ்சு போச்சு? அன்னைக்கு நீ என்ன சொன்ன, சாப்பாடு போடுச்சா என்ன சொன்ன, அன்னைக்கு நான் வேலைக்கு போய் வரச்சு நீ என்ன சொன்ன, இது போன்று வேறு வேறு சந்தர்ப்பங்களில் நிகழ்ந்த சொற்றொடர்களை கோர்த்து வைத்துக்கிட்டு என் அழகா சொல்லுவாங்க எங்க அம்மா, துவச்சி துவச்சி தோல்ல போட்டுக்கிட்டு நிற்காத, அதை விட்டுடு, அதை அப்படியே விட்டுடு. பழைய காலத்துல ஓடுற தண்ணியில அலசுவாங்க, ஓடுற தண்ணியில அலசுவாங்க, அலசி முடிச்சுட்டு அந்த இடத்துலயே குளிப்பாங்க. என்ன தெரியுமா, அந்த அழுக்கு தான் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம தான் குட்ட மாறி தேங்கி போய் நாத்தம் விழுந்துருவோம், எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கிட்டுருவோம். ஆனா அந்த குழந்தைகளினுடைய மனநிலையை போல நாம இருந்தோம்னா நமக்கு சிறப்பு. நீங்க குழந்தைங்க என்ன வேணாலும் திட்டுங்களேன், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அம்மா அப்படின்னு வந்து நிற்போம், அடுத்த 5 மினிட்ஸ்ல அது ஓடி வந்து நிற்கும், அம்மா பசிக்குது எதனாச்சும் தரியா அப்படின்னு. இப்பதான நான் உன திட்டில உனக்கு சொல்லவே இல்லையே, அழகா குழந்தை ஒரு வார்த்தை சொல்லுவோம். எங்க அம்மா நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான் அம்மாவுடைய கோபம் தான் பறந்து போயிடு. எங்க அம்மான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன், அலுவலகத்துல இருந்து வந்தேன். எங்கள் வீட்டுல ஒரு பறவை இருக்கும், கிரிக்கெட் ஆடுறது வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தாங்க, பந்தும் மட்டையுமா வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பற மேல அந்த பந்து விழுந்துருச்சு. நான் யூனிஃபார்ம் ஷர்ட்ல இருக்கிறேன், யூனிஃபார்ம் ஷர்ட் வந்து கரா ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு ஆள். அவன் அங்கே வந்தான், சித்தப்பா பந்து மேல விழுந்துட்டு கொஞ்சம் எடுத்து விடுணும், எங்க அண்ணனுடைய பையன். நான் சொன்னேன், டே யூனிஃபார்ம் இருக்கேன் போட. சித்தப்பான்னு கேட்டேன், ரொம்ப பெருசா சலிச்சுக்கிறீ அப்படின்னு போயிட்டான். எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு, விடுவிடுந்து ஸ்டூல போட்டு மேல ஏறி பந்தை எடுத்து கையில கொடுத்துட்டு பார்க்கறேன், கை ஃபுல்லா கருகியா கிடக்கு, உடனடியும் அதுவுமா படிச்சு கிடக்கு ஷர்ட். ஆனா நான் சொன்னா பத்த வாங்கிட்டு யூனிஃபார்ம் அழுக்காயிச்சா? ஆமா. பரவாயில்ல, வாஷ் பண்ணா சரியா போயிடும், வாஷ் பண்ணா சரியா போயிடும்.
நீங்க யோசிச்சு பாருங்க, அதன் பிறகு அந்த யூனிஃபார்ம் ஷர்ட் கொஞ்சம் அழுக்கு போகல, அந்த ஒட்டடை கரை போகல. ஓராண்டு காலம் அந்த சட்டையை நான் அணிஞ்சுட்டு போறேன். ஒவ்வொரு முறையும் அந்த கரையை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு கோபம் வரல, சட்டையில கரை இருக்குங்கிற வருத்தம் வரல. என் குழந்தைக்காக நான் பட்ட பாட்டினுடைய பொருள் இது. அப்பெல்லாம் என்ன நீங்க தோணுது, இப்படித்தான் இறைவனும் நமக்காக கரை பட்டுக் கொண்டு நம்மை காப்பாற்றுகிறான் என்கின்ற உணர்வு மேலெழுகிறது. இல்லனா நம்மளை தான் காப்பாற்றுவார். அதான் நான் முதல்லயே சொன்னேன், நமக்கு கிடைக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம செய்கிற தீமை, நமக்கு கிடைக்கிற நன்மைக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய அளவற்ற கருணை. கொஞ்சம் கூட இவ்வளவு அவ்வளவுதான் பாக்குறது இல்ல சுவாமி, அளவற்ற கருணை வச்சிருக்கிறார். கஷ்டம்னு போய் நின்னா ஏன் இங்க வந்த, உனக்கு என்ன கஷ்டம் அப்படிலாம் கேட்கறதே இல்லை. அப்படியா சொல்லு, யாத்தியாவது போய் சொல்லிடுறாரா? யாத்தியாவது போய் பக்கத்து வீட்டுல பாரு, உன்னை பத்தி அவன் வந்து எங்க எப்படி சொல்லிட்டு போயிருக்கான், நீ அவனை பத்தி என்ன சொல்ற சொல்லு, கேட்கறது இல்லை. கோடு சொல்றாரா? இல்ல, நாம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிற. இங்க சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறோம், அதுக்கான தீர்வு ரெடியா இருக்குது. எப்படி நான் முடிஞ்சது தெரியாது. இறைவன் இந்த அளவற்ற கருணையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் யார் காரணம்னா இறைவனின் அளவற்ற கருணை காரணம். அண்டர்புறான் அமர்ந்தருளும் ஆலயங்கள் ஆணையெல்லாம் சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று கண்டு இறைஞ்சி திருத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வந்தவழின் மொழி வெண்பா ஓரொன்றாய் வெழுப்புவர். ஒரு தலத்துக்கும் ஒரு வெண்பா தான், ஞான சொல்றது 11 பாடல். ஒவ்வொரு பதிகத்துக்கும் சில ஊருக்கு 2-3 பதிகம் இருக்கும், ஒரு தளத்துக்கே 2-3 பதிகம் பாடிப்பாரு ஞான சம்பந்தர். ஆனா இவர் ஒரு தளத்துக்கு ஒரே ஒரு வெண்பாதான், 4 வரியில முடிச்சிருவார். வெண்பா 4 வரியில இருக்கும், 2 வரியில இருந்தா அதுக்கு பேர் குரல் வெண்பான்னு பேர். அன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், வெண்பானா எப்படி இருக்கும் கரெக்டா சொல்லுங்க சார் அப்படின்னு. திருக்குறள் இருக்குல்ல அதான் வெண்பா அப்படின்னு, திருக்குறள் இருக்குல்ல அதான் வெண்பா, அதுக்கு பேர் குரல் வெண்பா. 2 அடிகளால் ஆன குரல் வெண்பா, அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கும், 4 அடிகள் இருக்கும், 3 அடிகள்லையும் இருக்கு. வந்தமிழின் மொழி வெண்பா ஊரன்றா வழுத்துவார் பெருத்தடு காதலினால் வணங்கி. மிகப்பெரிய காதல் இறைவனிடத்தில் வைத்திருக்கிறார்.